அறந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 17.
இருந்து முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப ஆடினால் பாடினால் ஆடி பழமுறத்தால் சாடினால் ஓட ஓடத்தான். என்ன செய்தாலாம் எழும்பினாலாம், எழும்பி சீலை எடுத்து இப்படி குத்தினால் உனக்கு போடுறது போதாதுன்னு விருந்தும் கூட்டின்னு வந்துட்டியாரு. இந்த முறத்தையே எடுத்து இவனை கலைச்சு கலைச்சு அடித்தா இவன் கஷ்டம் பாருங்க. வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்கிருக்கான், வெளியிலையும் ஓட முடியல. வழக்கமா ஓடிடுவான் போல இருக்கு, வழக்கமா ஓடுவான். ஆடினால் பாடினால் ஆடி பழமுறத்தால் சாடினால் ஓட ஓடத்தான், ஓட ஓடு அத்தான். அப்படி அடித்தால் எல்லாம் அடி வாங்கிட்டான். வாங்கிட்டு சொன்னால் இனிமேல் இந்த வேலை வச்சுக்கப்படாது, இன்னைக்கு மட்டும் கொண்டுட்டு கூட்டின் வா. இது ஔவையார் வெளியிலிருந்து கேட்டிருப்பாள் போல இருக்கு. ஔவையார் கேட்காத மாதிரி இருக்காள். இவன் தலைகளெல்லாம் திருப்பி வர்றதுனா இழுத்து பவுடர் போட்டு வெளியில வந்தான். வெளியில வந்து பாட்டி சாப்பாடு நடக்குது சாப்பிடலாம் நீங்க கேட்டான். ஔவையார் கேட்டுச்சு, என்னப்பா உள்ளுக்கு ஏதோ சத்தம் கேட்டதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அரிசி பொறிச்சு அரிசி பிடைக்கிறா அவன், இவர்தான் அரிசி. எல்லாம் பிழைச்சு முடிஞ்சு சாப்பாடு ரெடின்றாள் அவள். இவர் கூட்டி கொண்டு வந்தார் ஔவையார். ஔவையாரும் பார்த்தா இது ஒரு முடிவு பாத்திர வேண்டியதான் இன்றைக்கு, என்ன நடக்குது இந்த வீட்டில். உட்கார வச்சாச்சு, ரெண்டு பேரையும் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு அந்த அம்மா இலைய கொண்டு வந்தது. இலைய கொண்டு வந்து நின்றபடி இப்படி போட்டுச்சு. இலை எப்படி போட வேணும், இலைய நின்றபடி போட்டுச்சு. இவங்க ரெண்டு பேரும் கச் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி முன்னுக்கு வச்சுட்டாங்க. அப்படி இலைய முன்னால வச்ச உடனே இந்த அம்மா அடுத்தது போச்சு, சாதம் எடுத்துன்னு வந்துச்சு. சாதத்தை கொண்டு வந்து இப்படி டக்குன்னு வச்சது, இலை கிழிஞ்சு போச்சு. ஔவையார் அப்பவும் பல்ல கடிச்சு, கொஞ்சம் பொறு பொறு என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு பிறகு அந்த அம்மா உள்ள போச்சு, சாம்பார் எடுத்துன்னு வந்துச்சு. சாம்பாரை நின்றபடி விட்டுச்சு, குனிஞ்சு கூட விடையில நின்றபடி விட்டுச்சு. இலையில அரவாசி, இவங்க மேல அரவாசி சாம்பார். ஔவையாருக்கு சைக்கிள். ஔவையார் சாப்பிட்ட கைய உதறிச்சு. காணக்கண் கூசுதே, கையெடுக்க நானுதே, மானொக்க வாய் திறக்க மாட்டாதே. இந்த சோத்தை பார்க்க கண் கூசுதுடா. காணக்கண் கூசுதே, கையெடுக்க நானுதே, இந்த சோத்தை கையை வச்சு சாப்பிட முடியுமா இப்படி போடுறாளே. கையெடுக்க நானுதே, மானொக்க வாய் திறக்க மாட்டாதே, மனமுள்ள வாய் இந்த சோறு சாப்பிட திறக்க மாட்டேன்னுதே. வீணுக்கண் என்பெல்லாம் பற்றி எரிகின்றது. ஔவையார் பாடுறா, வீணுக்கண் என்பெல்லாம் பற்றி எரிகின்றது, ஐயையோ அன்பிலால் இட்ட அமுது என்று முடிச்சார். இவள் போட்ட இதை எலும்புல எறும்புல நெருப்பு பிடிச்ச மாதிரி இருக்குடா, இதை எப்படிடா சாப்பிட்றது. ஒரு ஆம்பளைட்ட எவ்வளவு பழம் இருந்தாலும் இப்படி ஒரு பெண் இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு தான் பார்த்து இவ அடுத்தது சொல்லிச்சுது. இவனை பார்த்து பிரம்மனுக்கு ஒரு திட்டு திட்டுச்சு. அற்றதலை போக அறாததலை நான்கினையும் பற்றி திருகி பறியேனோ. அஞ்சு தலையோட இருந்த ஒரு பிரம்மனுக்கு ஒரு தலைய சிவபெருமான் நுள்ளிட்டார், அது ஒரு தலைய எடுத்துட்டார். இந்த சிவபெருமான் பண்ணினது தப்புடா, உனக்கு ஒரு தலைய பிடுங்கிருக்கப்படாது, நாலு தலை பிடுங்கன்னு. நான் பிடுங்க வேண்டாம் உன் நாலு தலையன்னு சின்ன மனுஷன். அற்றதலை போக அறாததலை நான்கினையும் பற்றி திருகி பறியேனோ, வற்ற மரமனையாற்கிந்த மகனையே இந்த பிரம்மனையான் காணப்பொருள். தப்பி தவறி அவன் கையில அம்பிட்டான்டா, மிச்ச நாலு தலையும் நான் பிடுங்கிடுவேண்டாண்டுச்சு. அதுக்கு பிறகுதான் இவனை பார்த்து சொல்லிச்சு, டேய் ஏண்டா இந்த சோத்தத்தின்கிட்ட இங்க வாழ்ற, பத்தாவுக்கேற்ற பதிவிரதையாமாகில் எத்தாலும் கூடி வாழலாம், ஒன்றுமே இல்லாடி கூட வாழ்ந்துட்டு போயிடலாண்டா. சற்றேனும் வேறுமாறாய் இருப்பாளே ஆமாகில் கூறாமல் சன்னியாசம் கொள், வாடா என்னோட வழி போயிடலாம், இதுவளுக்கு என்னடா இருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய இழிவு கண்டு ஒரு தமிழ் புலவர் பாடிய பாட்டு. இன்றைக்கு யாராவது சன்னியாசம் போனா நாம் பொறுப்பில்லை. அதான் நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பெண் ஆடவனுடைய பெருமை பெண்ணினுடைய பண்பிலே தங்கி இருக்கு. பெண்ணுக்கு சொல்ல போகிறார், பெண்ணுக்கு சொல்ல போகிறார். ஆகவே உனக்கு இணை மாற்றித்தான் இனம் வாழ்க்கை என்ன, பொருளாலே நீ எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் மனை மாற்றி இல்லவள் கண் இல்லாவிட்டால் உனக்கு ஒன்றும் இல்லை என்று திருப்பி ஒரு முத்திரை குத்துகிறார் திருவள்ளுவர். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், கல்யாணம் என்பது விளையாட்டு அல்ல. கல்யாணம் என்பது விளையாட்டு, இப்ப அதை விளையாட்டாக்கி விட்டோம். எல்லாருமா சேர்ந்து விளையாட்டு, ஒரு வாழ்க்கை இனிமே நீ ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு நாள் உன்னுடைய சந்தோஷத்துக்காக ஒரு வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை இழப்பாயா? உன்னுடைய சம்பளத்துக்கு வாழ்ந்து போதும் தான், போதும். நீங்க கொண்டு வர்றதுக்குள்ள நாங்க வாழ முடியும், நாங்கள் வாழ. அப்படி சொல்லுகிற ஒரு பெண் இருந்தால் அவனை விட செல்வன் யாராக இருக்க முடியும்? அதை திரும்ப திரும்ப நான் சொல்வதற்கு காரணம், இதை தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், பெண் பிள்ளைகளை இதை சொல்லி வளவுங்கள். வருமானத்துக்குள்ளே வாழப்பழ, வருமானத்துக்கு மேலே என்ன அழகோடு வாழ்ந்தாலும் என்ன பிரயோசனம், என்ன அதுல ஒரு பயன்பாடும் கிடையாது. அதனாலேதான் சொல்கிறார், மனைமாட்சி இல்லாள்கண் இல்லா என் வாழ்க்கை இணைமாற்றித்தாயினும் இல் உரை சொல்லிவிட்டார். கடைசியில் ஒரு குறிப்பு சொல்லுகிறார், உரையும் வாசி குறிப்பையும் வாசி.
இல்லை என் உரை, மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின், மனையறத்திற்கு தக்க நற்குண நற்செய்கைகள் ஒருவன் இல்லாளிடத்து இல்லையாயின் வாழ்க்கை எனை மாட்சித்து ஆயினும் இல். அவ்வில்வாழ்க்கை செல்வத்தான் எத்துணை மாட்சிமை உடைத்தாயினும் அகுது உடைத்தன்று. இல்லை என்றார் பயன்படாமையின்.
அதுல கடைசி ஒரு குறிப்பு சொல்றார், பேராசிரியர் அசோக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப பெரிய படிப்பாளி, அவர் என்ன சோதிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் என்று நினைத்துக்கொள்ள. கடைசியிலே ஒரு குறிப்பு சொல்கிறார், உரை குறிப்பு பரிமேலழகர். இல் என்று முடிக்கிறார் அல்லவா, இணை மாற்றி தாயினும் இல். இல் என்றால் என்ன அர்த்தம், இல்லை என்று அர்த்தம். அப்ப பேங்க்ல 1 கோடி ரூபாய் இருக்கு, அந்த 1 கோடி ரூபாய் இருந்தாலும் உனக்கு இல்லை என்று அர்த்தம். இருக்குது இருக்குது தானே, எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? நான் சொல்றது புரியுதுங்களா? மனைவி சரியில்லை, ஆனா உன்னிடம் செல்வம் நிறைய இருக்கிறது. திருவள்ளுவர் அது இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இருப்பது இருப்பது தானே. ஆகவே இல்லை என்பதற்கு இல்லை என்று பொருள் இல்லை, பயனில்லை என்று பொருள் என்று வைத்துக்கொள்ளி என்று பரிமாறு உரை எழுதுகிறார். ஆறாவது ஒருத்தன் குறுக்கு கேள்வி கேட்கிறவன் கேட்பான், 1 கோடி ரூபாய் இருக்கே சார், நான் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால் பரிமாறு உரை குறிப்பிலே எழுதினார், இல்லை என்பதற்கு அர்த்தம் இல்லை என்பது அல்ல, பயனில்லை என்று பொருள் கொள் என்று எழுதுகிறார். எவ்வளவு நுட்பமாக படித்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. அது இங்க
இல்லை என்றார் பயன்படாமையின்
அதை இல்லை என்றார். ஒரு பொருள் இருந்து பயன்படாவிட்டால் அது இருந்தும் ஒன்றுதான், இல்லாமல் விட்டும் ஒன்றுதான். ஆகவே உன்னிடம் எவ்வளவு பொருள் இருந்தாலும் நல்ல மனைவி இல்லாவிட்டால் அது பயன்படாது, ஆகவே அது இல்லை என்று வைத்துக்கொள் என்று அந்த குரலை முடித்ததற்கு காரணம் சொல்லுகிறார்.
குரல் 53. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. உரை, இல்லவள் மாண்பு ஆனால் இல்லதென். ஒருவனுக்கு இல்லால் நற்குண நற்செய்கையல் ஆயினக்கால் இல்லாதது யாது? இல்லவள் மானாக்கடை உள்ளது என், அவள் அண்ணல் அல்லாக்கால் உள்ளது யாது? உரை குறிப்பு.
திருப்பி திருப்பி அதையே 3வது குறளையும் அழுத்துகிறான். இல்லதென் இல்லவள் மாண்பானால், நற்குண நற்செய்கையோடு ஒரு பெண் இருந்துவிட்டால் ஒருவனுக்கு இல்லாதது எது, இது என்ன என்பது கேள்வி. இல்லதென் என்ன, எப்பொழுது இல்லதென்? இல்லவள் மாண்போடு இருந்தால் இல்லதென், மனைவி மட்டும் வீட்டில் சரியானவளாக இருந்துவிட்டால், ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட அவன் எல்லாம் உள்ளவன்தான், எல்லாம் உள்ளவன்தான். இல்லவள் மாண்பானால் இல்லதென், சரி எல்லாம் இருக்கிறது மனைவி மட்டும் இல்லை, உள்ளதென் என்று கேட்டார். இல்லவள் மானாக்கடை உள்ளதென், இல்லவள் மாண்பானால் இல்லதென், இவ்வளவுதான் திருக்குறள். ஒன்றும் பெரிய அப்படி இன்றைய தமிழ்ல பேசுற மாதிரி திருவள்ளுவர் பேசியிருக்காரு. மனைவி நல்லவளாக இருந்தால் உனக்கு ஒன்றுமே இல்லையா, எல்லாம் இருக்கிறது. மனைவி நல்லவள் இல்லையா, எல்லாம் இருக்கிறதா, ஒன்றும் இல்லை போடா, இவ்வளவுதான் இந்த குறள். பாத்தீங்க,
இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. உரை, இல்லவள் மாண்பானால் இல்லதன், ஒருவனுக்கு இல்லால் நற்குண நற்செய்கையல் ஆயினக்கால் இல்லாதது யாது?
திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தும். நற்குண நற்செய்கை. நற்குணம் என்பது என்ன? இப்ப இனி கேட்டா நீங்க வரிசையா சொல்லணும். நற்குணமாவது என்ன என்று கேட்டால், துறவிகளை பேணுவது, விருந்தயர்வது, வரியார் மாட்டு அருளுடைமை, இதெல்லாம் நற்குணங்கள். மற்றது நற்செய்கை என்றால்
வாழ்க்கைக்கு
தேவையானவற்றை அறிந்து கடைபிடித்தல், அட்டில் தொழில் வன்மை,
ஒப்புரவு
பேணுதல், இது மூன்றும். இது ரெண்டோட ஒரு மனைவி உனக்கு அமைச்சுட்டாளா? உனக்கு ஒன்றும் இல்லையானால நீ பெரிய ஆள்டா. இது ரெண்டோடும் மனைவி அமைய இல்லையா, எல்லாம் இருந்தாலும் நீ சின்னாள்.
இல்லவள் மானாக்கடை உள்ளது என் அவள் அண்ணல் அல்லாக்கால் உள்ளது யாது?
அண்ணல் அல்லாதனால அந்த பண்புகள் அல்லாக்கால் என்று அதுக்கு நீங்க வசனத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும்.
உரை குறிப்பு. மாண்பு என குணத்தின் பெயர் குணிமேல் நின்றது.
இது ஒரு இலக்கணம். அதாவது நாங்க இதெல்லாம் கவனிக்காம தான் போவோம். பரிமள அழகர் ஒவ்வொரு இடமா கவனிச்சு நம்ம நிப்பாட்டுவார். என்ன வசனம் சொல்லுறாரு பாருங்க.
மாண்பு என குணத்தின் பெயர் குணி மேல் நின்றது.
இத விளங்குறதுக்கு முதல்ல இந்த மாண்பு என்ற சொல் எங்க குரல்ல வருதுன்றத சொல்லுங்க. உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இந்த மாண்பு என்று சொல்லி இருக்கிறதே, இந்த குணம் குணி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். குணி என்பது ஒரு பொருள், அந்த பொருளிலே தங்கி இருக்கிற விஷய பண்புக்கு குணி குணம் என்று பெயர். குணி குணத்தை கொண்ட பொருள் குணி, அந்த குணியில் தங்கி இருப்பது குணம். அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பட்டவை. இப்போ இந்த மாண்பு என்பது ஒரு குணம், நான் சொல்றது உங்களுக்கு கூட மாண்பு என்பது ஒரு குணம். இங்கே என்ன சொல்லுகிறார் என்ற திருக்குறளே, இல்லதன் இல்லவள் மாண்பானாள் என்கிறார். எப்படி அந்த வசனம் வந்திருக்க வேண்டும் என்றால், இல்லதன் இல்லவள் மாண்பு உடையவளானாள் என்று வந்திருக்க வேண்டும். நான் சொல்லுறது விளங்குதா உங்களுக்கு? இல்லதன் இல்லவள் மாண்பு உடையலானாள் என்று வந்திருக்க வேண்டும். ஏன்னா மாண்பு குணம், குணத்தை கொண்டவள் தான் இல்லவள். இங்க என்ன சொல்லிவிட்டால், அந்த உடையல் என்று இல்லை, உடையல் என்று சொல், இல்லதன் இல்லவள் மாண்பானாள் என்று சொல்லிவிட்டார். அப்போ குணம் குணியாக உருவகிக்கப்படுகிறது. மாண்பு என்பது குணம், மனைவி என்பது குணி. இங்கே மனைவியையே மாண்பு என்று உரைக்கிறபடியால் குணம் குணியாக உபசரிக்கப்படுகிறது என்கிறார்.
மாண்பு
இது தப்பி தவறி புரியலையா? ரொம்ப ஒன்றும் சிரமப்படாதீங்க. இது தமிழாகவும் திருக்குறளை படிக்க விரும்பினால் இந்த இடங்களை பிடிச்சுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இது இலக்கண குறிப்பு சொல்லுகிறார். இப்ப உண்மையிலே நாங்க இந்த இடமெல்லாம் பார்க்க மாட்டோம். இல்லவள் இல்லவள் இல்லதன் இல்லவள் மாண்புடையவளானால் என்றுதான் இந்த வசனம் இருந்திருக்க வேண்டும். நேரா இல்லதன் இல்லவள் மாண்பானால் என்று குணத்தை குணியாக உரைக்கிறார், அதை சுட்டி காட்டுகிறார், அவ்வளவுதான்.
மாண்பு என குணத்தின் பெயர் குணிமேல் நின்றது. இவை இரண்டு பாட்டாலும் இல்வாழ்க்கைக்கு வேண்டுவது இல்லாதது மாட்சியே பிற அல்ல என்பது கூறப்பட்டது.
திரும்ப திரும்ப முன்னுக்கு சொல்லிவிட்டார், வாழ்க்கைக்கு இந்த ரெண்டு பண்பு தேவை. இரண்டாவது மூன்றாவது குறளில் சொல்கிறார், வாழ்க்கைக்கு இந்த மாட்சி தான் முக்கியம், பெண்ணினுடைய மாட்சி தான் முக்கியம், அதுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம். இது ரெண்டும் இருந்துட்டாலே ஒருவனுக்கு வாழ்க்கையினுடைய வெற்றி, மற்ற ஒன்றும் இல்லையா? இது ரெண்டும் இருக்கிறதா, அவள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறான். ரெண்டு குறள் முடித்து விட்டார். அப்ப மூன்று குறள் முடித்து விட்டது.
குறள் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். உரை. பெண்ணின் பெருந்தக்க யாவுல, ஒருவன் எய்தும் பொருள்களுள் இல்லாளின் மேம்பட்ட பொருள்கள் யாவை உள கற்பு என்னும் திண்மை உண்டாக பெறின். அவள் மாட்டு கற்பு என்னும் கலங்கா நிலைமை உண்டாக பெறின்.
இதுல உரைக்குள்ள போறதுக்குள்ள கொஞ்சம் நாங்க சிந்திப்போம். இந்த கற்பு என்கிற ஒரு சொல் ஒரு பெரிய சிந்தனைக்குரிய சொல். எனக்கு தெரிந்து தமிழில் இருக்கிற இந்த சொல்லுக்கு நிகராக வேறு மொழிகளிலே சொல் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. கற்புக்கு ஆங்கிலத்தில் ஏதாவது சொல்லுண்டா? கற்பே இல்லை, பிறகு எப்படி சொல்லுவார்? ஒழுக்கம் வேறு. அது ஒழுக்கம் என்பது, கற்பு என்பது பெண்ணினுடைய ஒழுக்கத்துக்கு தனித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆணுக்கு பின்னாலே கம்பன் சேர்த்து கொண்டான். பெண்ணினுடைய ஒழுக்கத்துக்கு தனித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. கற்பு என்பதற்கு விளக்கங்கள் என்னென்னவோ சொல்லி பார்த்திருக்கிறார்கள். ஒன்றிலும் அது பூரணமாக அகப்படவில்லை. உயர்ந்த விஷயங்கள் எல்லாமே அப்படித்தான், பூரணமாக அகப்படாது. சும்மா ஒரு குறிப்பு காட்டலாம். அதனால தான் பாரதி கம்பனை பற்றி சொல்லுகிற பொழுது, கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி என்றான். எதை? எல்லையொன்று என்னும் எறும்பொருள். அதை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி. ஒரு அறிவுக்கு அகப்படாத விஷயத்தை எங்கேயாவது சும்மா ஒரு லைட்டா தொட்டு காட்டலாமே தவிர வரையறுத்து காட்ட முடியாது. கற்பு அப்படிப்பட்ட ஒன்று, பெண்ணினுடைய ஒழுக்கம், தனிப்பட்ட பெண்ணினுடைய ஒழுக்கம். அது பிறகு கம்பன் ஆணுக்கு பொருத்தினது என்பது வேறு. ஆனால் இன்றைக்கும் கற்பென்றால் அது பெண்ணுக்குரியது விஷயம். அதுல ஒரு பெரிய விஷயம் சொல்லுது. இதெல்லாம் இப்ப சொல்லுகிறார்கள், பெண்ணுக்கு கற்பு என்று ஒரு சிறை வைத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, ஒழுக்கமுள்ள பெண், நான் சொன்னேன், பெண் எப்பொழுதும் உணர்வு சார்ந்தவள். உணர்வு சார்ந்த பெண் உறுதிப்பட்ட ஒழுக்கத்தை ஒரு கணவனை கண்ட பிறகு அடைவாளானாள். இது ஒரு சொல்லு நீங்க கவனிக்க வேண்டும், கணவனை கண்ட பிறகு அடைவாளானாள். அப்படின்றா காணுதற்கு முன்னு என்ன எப்படி என்று கேட்டால், ஒரு ஆடவனை திருமணம் செய்வதற்கு முன்பு பெண்ணினுடைய மனம் அலைவாய்ந்தால் குற்றமில்லை. இதை எப்படி நீங்க எப்படி லைசன்ஸ் கொடுக்கலாம் என்று கேள்வி நம் பெரியவர்கள் சொல்லியிருக்கார். ஏனென்றால் ஒரு பருவமெய்திய பெண்ணுக்கு நல்ல ஆடவர்களை காணும் போதெல்லாம் இவன் என் கணவனாக இருப்பானோ, இவன் என் கணவனாக வருவானோ என்று விருப்பம் வரும். அப்படி விருப்பப்படுவதை ஒழுக்க இனம் அல்ல. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆடவனை காணுகிற பொழுது இந்த ஆடவன் எனக்கு கணவனாக வருவானோ என்று ஒரு இளம்பெண் நினைத்தால் தப்பில்லை, ஒரு திருமணமானவள் நினைத்தால் தப்பு. அஜித் அழகாக இருக்கிறான், விஜய் அழகாக இருக்கிறான் என்று இளம் பிள்ளைகள் சொன்னா தப்பில்லை, கல்யாணம் பண்ணினவர்கள் சொன்னா தப்பு. இது நான் எதை வைத்து சொல்கிறேன் என்றால், இதை கம்பன் வரையறுத்து காட்டுகிறான். ராமனை கண்ட பொழுது, சீதை ராமனை கண்ட பொழுது, இதெல்லாம் சின்ன நுட்பமான இடங்கள். எண்ணறு நலத்தினல் இணையல் நின்றொளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும். இதுக்கு பொருள் சொல்ல வேண்டுமா? தெரியும். ராமன் மேலே கிளர்ந்து பார்க்கிறான், சீதை மேலே இருந்து பார்க்கிறாள். ஒருவருடைய கண்ணை ஒருவர் கவ்வுகிறது. கவ்வுகிறது என்று சொல்லே கம்பன் போடுகிற நல்ல சொல். அதாவது விடாம பிடிச்சிட்டு தான் இந்த கவுறு என்று சொல். நாங்கள் வேற எங்க பயன்படுத்துறோம்? உங்க ஊர்ல பயன்படுத்துறோம், எங்க ஊர்ல பயன்படுத்துறோம் என்று. நாய் கவ்வித்துதுன்போம், பிடிச்சா விடாம பிடிக்கிறதுக்கு தான். கண்ணும் கண்ணா அப்படி இறுக்கி பிடித்து கொண்டுதான். கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும். அடுத்து கம்பன் சொன்னான், நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட என்றான். அதுவரை அலைவாய்ந்து கொண்டிருந்த அவளுடைய உணர்வு ராமனை கண்ட உடனே இவன் தான் எனக்கு கணவன் என்று உறுதிப்பட்டது. அதுக்கு பேர் தான் கற்பு. தனக்குரிய கணவனை கண்ட பிறகு மனம் அசையாமல் ஒரு இடத்திலே நின்று விட வேண்டும், அசையாமல் நின்று விட. அதுக்கு பிறகு ஒரு பெண்ணினுடைய மனமத்திலே அசை, இவன் தான் என் கணவன், இவன் தான் எனக்குரியவன், இவனுக்கு தான் நான் உரியவள். இதுக்கு மேலே பெண்ணுக்கு பிறகு அசைவு இருக்கப்படாது. கற்புக்கு பல விளக்கங்கள் சொன்ன, கற்பிக்கப்படுவது என்று பொருள் சொன்னார்கள், கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை என்று சொன்னார்கள், என்னென்னவோ எல்லாம் கணக்கு அது மடத்துக்கு சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், என்னென்னமோ சொல்லுகிறார்கள் கற்புக்கு. கற்பு என்றால் என்னவென்றால், பெண் ஒரு ஆடவனுக்கு தான் உரியவள் என்று தீர்மானித்த பிறகு அசையாது அந்த நிலையில் நிற்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம் பாருங்க, ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில பெண்ணினுடைய ஒழுக்கத்துக்கு வருகிறார், பெண்ணினுடைய நற்குண நற்செய்கைகள் சொல்லிவிட்டு ஒரு பெண் ஒழுக்கம் இல்லாமல் போய்விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. மன வருத்தத்துக்கான ஒரு செய்தி, நம்முடைய பழைய இலக்கியங்களிலே சகோதரி இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முதல் கேட்டார், பெண் கற்பை வலியுறுத்திய அளவுக்கு ஆண் கற்பை வலியுறுத்தவில்லை. வலியுறுத்தவில்லை என்றால் ஒழுக்க இனமாக இருந்து லைசன்ஸ் கொடுத்தான் என்று அர்த்தம் இல்லை. ஏனென்றால் நம் பெரியவர்கள் வாழ்க்கை நிலையை ரொம்ப கவனமாக கவனித்திருக்கிறார்கள். நம்ம பொறுத்தளவிலே நம்முடைய சமுதாய அமைப்பிலே குடும்பம்தான் அடிப்படையான தொகுதி, யூனிட் என்று சொல்கிறீர்களே, குடும்பம் தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய அடிப்படையான தொகுதி. குடும்பங்களுக்குள்ளே ஒழுக்கம் கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் சமுதாயத்துக்குள்ளே ஒழுக்கம் தானாக வந்துவிடும். குடும்பங்களுக்குள்ளே ஒழுக்கம் இல்லாமல் சமுதாயத்துக்குள்ளே ஒழுக்கம் வராது. அப்ப குடும்பம் தான் அடிப்படை தொகுதி, குடும்பம் சிதையக்கூடாது என்பதிலே நம் பெரியவர்கள் மிக கவனமாக இருந்தார். அதுக்கும் பெண்ணினுடைய கற்பை வலியுறுத்தியதற்கும் ஆணுடைய கற்பை வலியுறுத்தாமல் விட்டதற்கும் காரணம் என்னவென்று கேட்டால், வலியுறுத்தாமல் விட்டது என்று இல்லை, ஆடவனுக்கு ஒழுக்கம் கட்டாயம். பெண் சரியான முறையில் இருந்தால் ஆடவன் அசையாமல் நிற்பான். யானையை கட்டுற மாதிரி கந்து என்று ஒரு இடத்துல கட்டுவார்களாம் யானையை. ஆம், பெண் சரியான ஒழுக்கத்தோடு இருந்துட்டா ஆம்பளை கட்டுப்பட்டு நிற்பான். நிற்க வேண்டும். பெண்ணினுடைய ஒழுக்கத்தை கடைபிடித்ததற்கு காரணம், ஒரு குடும்பத்திலே ஆண் ஒழுக்கை இனமனவனாக இருந்தால் பிரச்சனைகள் வரும், குடும்பம் உடையாது. நான் இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு ஒரு ஆடவன் ஒரு குடும்பத்திலே ஒழுக்க மீனவானவன் வையுங்க, வேற சில பெண்களோட தொடர்பு இருக்கிறான், அதுவே அது குற்றம்ன்றது ஒரு ஒரு புறம் இருக்க, தொடர்பு இருக்கிறான் வைத்தால், அவன் என்னதான் வேற இடத்துக்கு போய் வந்தாலும் கூட அவன் குடும்பத்தை பொறுத்தளவிலே அவன் அப்பா, அவன் மனைவி, அம்மா, அந்த வீட்டில் பிறக்கிற பிள்ளைகள் அவனுக்குரிய பிள்ளைகள், அதுல எந்த சந்தேகமும் இருக்காது. அப்ப குடும்பம் உடையாது. ஒரு பெண் ஒழுக்கை இனமாக நினைச்சு பாருங்க, ஒரு பெண் ஒழுக்கை இனலாக இருந்தால் அந்த வீட்டில் பிறக்கிற பிள்ளை யார் பிள்ளைங்கிறதுல பிரச்சனை வந்துடும், குடும்பம் உடைஞ்சிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு ஆடவன் ஒழுக்கை இனமாக இருக்கிற பொழுது குடும்பம் உடையாது, பெண் ஒழுக்கை இனமான வந்தா குடும்பத்திலேயே சந்தேகம் வந்துடும், இந்த பிள்ளை என் பிள்ளை தானா என்று சந்தேகம் வந்துடும், குடும்பம் உடைஞ்சு போய்விடும், சமுதாயம் உடைந்து போய்விடும். அதனாலேதான் பெண் கற்பை வலியுறுத்தினார்கள். அப்ப இதெல்லாம் உடனே ஆடவர்கள் சந்தோஷப்பட்டு அப்ப நமக்கு லைசன்ஸ் தந்துட்டான் போல இருக்கின்ற நினைக்க கூடாது. ஆடவன் ஒழுக்கம் தவறினால் அதுக்கு பின்னாலே சொல்லுகிறார், எய்துவர் எய்தா பழி என்கிறார். நீ பிழவிட்டால் அதுக்கு பிறகு நீ என்ன உன்னிலே ஆறாவது எந்த குற்றத்தை சொன்னாலும் உலகம் இவன் அதையே பண்றவன் சார், இது பண்ண மாட்டானா என்று சொல்லிவிட்டு போய்விடும். ரெண்டு பேர் ஒழுக்கம் முக்கியம், ஆனால் இந்த விஷயத்திலே பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பெண்ணினுடைய ஒழுக்கத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், ஒழுக்கமாக பெண் இருந்தே ஆக வேண்டும். ஒழுக்கம் என்பது வலியுறுத்தப்படுகிற ஒரு விஷயம் அல்ல, அவளாக உறுதி பூணுவது, அவளாக உறுதி பூணுவது. கற்புக்கு சொன்னார்கள், கற்பிக்கப்படுதல் என்பதற்கு பல விளக்கம் சொல்லுகிறார்கள். திருமண காலத்திலே மந்திரங்கள் சொல்லுகிற உபதேசங்களும், திருமண மந்திரங்களின் போது இந்த மந்திரங்கள் எல்லாம் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறதாம். அது வடமொழி தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். வீட்டுக்கு வந்தவுடனே கணவன் சொல்லுகிற அறிவுரைகள், எங்க வீட்டில் எங்க ஊர்ல இப்படித்தான், எங்க வீட்டில இப்படித்தான், எங்க எங்க அம்மா இப்படி இருப்பாள், எங்க மாமி இப்படி இருப்பாள், எங்க அத்தை இப்படி இருப்பாள், இதுக்கு ஏத்த மாதிரி நீ வாழ்ந்து கொள் என்று கணவன் சொல்வான். கற்பிக்கப்படுதல் இதெல்லாம் வருகிறது. ஊர் வழக்கத்திலே ஊர் சிலது கற்பிக்கும், ஊர் பண்பாடு, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பண்பாடு இருக்கும், அந்த பண்பாடு கற்பிக்கும். இதையெல்லாம் உள்வாங்கினாள் என்றால் மனைவி அதை கடைபிடிக்கிறவளாக இருக்க வேண்டும். கடைபிடித்தல் என்றால் கடைசி வரை பிடித்தல். ஒரு பண்பை உள்வாங்கிக் கொண்டால் அசையாமது நிற்பது பெண்களுடைய குணம், ஆண்களுக்கு அது குறைவு, பெண்களுடைய உறுதியான குணம். பெண் அப்படி நிற்பதற்கு ஆண் துணை செய்ய வேண்டும். நம்ம திருமணங்களிலே அம்மை மிதிக்கிறது என்று ஒரு பண்பாடு வைத்திருக்கிறார்கள் அல்லவா? கணவன் மனைவியாக வந்து காலை தூக்கி அம்மையிலே வைத்து இந்த மிஞ்சி போடுவது, அப்படி போடுகிற ஒரு முறை இருக்கிறது அல்லவா? அதுக்கு என்ன நோக்கம் என்றால் முதல் நாளே மனைவியின் காலிலே விழுந்து விடு என்பதல்ல. அதாவது கல்லு போல நீ உறுதியாக ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன் என்றுதான் கணவன் அந்த காலை தூக்கி அம்மியிலே வைக்கிறான். அதுக்கு அடையாளமாக அந்த நகை போடுகிறான். சில பேர் கேட்பார்கள், அது என்ன கல்லு போல உறுதியாக இருப்பேன், அம்மி கல்லுல தான் வைக்க வேணுமா, ஏன் ஒரு இரும்பு துண்டுல காலை தூக்கி வைக்க கூடாதா, கல்லுல தான் வச்சு ஏன்னா மிஞ்சி போட வேணும்? அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், நீங்க என்ன இரும்புல வைக்கிறீர்களோ வெளியில வைக்கிறீர்களோ ஒரு அளவுக்கு மேலே சூடேற்றினால் எந்த லோகமும் வளைந்து கொடுக்கும், ஆனால் கல் வளைந்து கொடுக்காது, முடிந்த அளவு நின்று பிடிக்கும், இல்லாவிட்டால் உடைந்து போகும். பெண்ணும் ஒழுக்க விஷயத்திலே அசையாமல் நிற்க வேண்டும், இல்லாவிட்டால் தன்னைத்தான் உடைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் முடிவு, ஒழுக்கம் உள்ள பெண்ணுக்கு இதுதான் கட்டளை. அதனால்தான் அகலிகை தவறினால் என்றவுடன் முனிவன் கல்லாய்க்கிட என்றான். உனக்கு உறுதி இல்லை, உனக்கு மனதளவிலே கல்லு போல இருக்கிற உறுதி இல்லாதபடியா கொஞ்ச நாளைக்கு கல்லாய் இருந்து ஒரு பயிற்சி பெறு என்பதுகிற அணைவில்தான் அந்த கல்லாய்க்கிடத்தல் என்கின்ற சாபம் வந்ததாக சொல்லுவார்கள் சில பேர். அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன, அப்படி சொல்வார்கள். ஆகவே பெண் ஒழுக்கமுடையவளாக இருப்பதிலே அசையாமல் இருக்க வேண்டும், இது ஒன்று. அதைத்தான் இந்த குரலில் வலியுறுத்துகிறார். இந்த குரலை வடிச்சு உரைப்படியுங்க.
பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். உரை: பெண்ணின் பெருந்தக்க யாவுல, ஒருவன் எய்தும் பொருள்களுள் இல்லாளின் மேம்பட்ட பொருள்கள் யாவை உள, கற்பு என்னும் திண்மை உண்டாக பெறின். அவள் மாட்டு கற்பு என்னும் கலங்கா நிலைமை உண்டாக பெறின்.
பாருங்க, கற்பு என்றதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்? கலங்காத நிலைமை, அசையாமல் நிற்க வேண்டும்.
உரை குறிப்பு. கற்புடையார் போல அறம் முதலிய மூன்றற்கும் ஏதுவாவன பிற இன்மையின்.
ஏன் பெண்ணுக்கு கற்பு அவசியம் என்கிறார் என்றால், அறம் பொருள் இன்பமாகிய மூன்றையும் ஒருவன் வெற்றி பெற அனுபவிக்க வேண்டுமானால் கற்புடைய பெண் இல்லாவிட்டால், கற்புடைய பெண்ணை போல அதற்கு வேறு யாரும் துணை செய்ய முடியாது. கற்புடைய பெண்ணை போல ஒரு இந்த மூன்று விஷயத்திலும் வெற்றி பெறுவதற்கு ஒரு ஆடவனுக்கு வேறு யாரும் வேற எதுவும் துணை செய்ய முடியாது என்றபடியால் தான் கற்புடைய பெண்ணை அவசியப்படுத்தி சொல்லுகிறார் என்கிறார். திருப்பி வாசிங்க.
கற்புடையால் போல அறம் முதலிய மூன்றற்கும் ஏதுவாவன பிற இன்மையின் யாவுள என்றார். இதனால் கற்பு நலத்தது சிறப்பு கூறப்பட்டது.
கற்பு நலத்தது சிறப்பு கூறப்பட்டது. பெண்ணுக்கு கற்பு அவசியம். நம்முடைய இலக்கியக்காரர்கள் எல்லாம் இதிலே எத்தனையோ வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கிறார்கள். பெண்கள் ரொம்ப நுண்மையானவர்கள், பெண்கள் ரொம்ப நுண்மையானவர்கள். அந்த நுண்மை பொருந்திய பெண்களாலே கற்பை விட்டுக் கொடுக்க முடியாது. ஒன்று, கணவன் கற்பு தவறுகிற பட்சத்திலே அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதற்கு ஒரு கதை வைத்தார் பெரிய புராணத்திலே சேர்க்கலார், திருநீலகண்ட நாயனார் கதை உங்களுக்கு தெரியும். அவர் கொஞ்சம் இந்த விஷயத்திலே பலகீனப்பட்டவர், இந்த விஷயத்திலே பலகீனப்பட்டவர். எங்கேயோ போய் ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு விட்டார். வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு அவர் வர்றதுக்கு முதல் அந்த செய்தி வந்து விட்டது. அது நம்ம ஸ்பெஷல். இந்த அம்மா அதை வெளியிலே காட்டவே இல்லை. அதை கையாளுகிற அழகு, ஒரு ஆடவன் ஒழுக்கம் குறைகிற பொழுது அதை கையாளுகிற அழகு இருக்கிறதே. ஒரு பெண் நினைத்தால் ஆண் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஒரு முகக்குறிப்பு கூட காட்டையில். அவர் வந்தோடனே வழக்கம் போல செய்கிற உபச்சாரம் எல்லாம் செய்து கோபி குடிச்சது எல்லாம் பண்ணியாச்சு. வீட்டுக்கு அழைச்சு இவர் வந்து, இந்த ஆளுக்கு ஒரே டவுட்டாக கிடக்கு, இந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியலையா, இவங்க பண்றதை பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி பண்றாங்க. ஒண்ணுமே முடியல. கடைசி எல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் இதை உறுதிப்படுத்துறதுக்காக, உண்மையிலேயே இவளுக்கு தெரியல. இதுதான் பெண்களுடைய பெரிய சங்கடம் பாருங்க. ஆம்பளைகள் ஏமாளிகள் அகப்பட்டு போவார்கள். பெண் என்ன நினைக்கிறாள்ன்றது கண்டுபிடிக்க முடியாது. கம்பெனியில் ஒரு தொடர் இருக்கிறது, மங்கையர் உள்ளத்தை யார் அறிவார்கள் என்ற மாதிரி பின்னுக்கு தீக்குளிப்புல சொல்லுவாள். இந்த அம்மா பேசாம இருந்தோடனே இவர் சும்மா ஒரு தினம் தொட்டு பார்க்கலாம்னு தொட போனார். எம்மை தீண்டி வீராகில் திருநீலகண்டம் தொடப்படாதுன்னுட்டான். இது தெரிஞ்ச பேச்சு, நான் எத்தனையோ இடத்துல பேசியிருக்கேன். ஒரு சேக்கலார் விழால ஒரு முறை பேசுற பொழுது ஒரு பெரியவர் எனக்கு ஒரு விளக்கம் சொன்னார். நான் திகைச்சு போய்விட்டேன். கணவன்ல அன்புள்ளவர் கற்புள்ளவர் கணவனை மன்னிக்கிறதுக்கு என்ன, அவரை தீண்டவர் ஒரு தரம் தப்பு விட்டார், இனிமேல் பண்ணாதீங்கன்ட்டு தன் மன்னிக்கத்தானே வேண்டும். அந்த அம்மா ஒன்னும் உயர்ந்த கற்புடைய பெண் என்றால் கணவனை இப்படி ஆயுள் காலம் முழுவதும் தண்டிக்கலாமா என்று சில பேர் ஆம்பளைகளுக்கு சப்போர்ட் பண்றவன் கேட்பான். கேள்வியும் நியாயம் மாதிரி படும். அதுக்கு அந்த பெரியவர் சொன்ன பதில் கேட்டு நான் திகைச்சு போனேன். அவர் என்ன சொன்னார், அந்த அம்மா தன்னை தீண்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் இவர் இன்னொரு பெண்ணிடம் ஒரு பரத்தையிடம் போய் வந்தது காரணம் அல்ல. அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாராம், இவர் சொன்ன வியாக்கியானம், அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாராம், அந்த பெண் எத்தனை ஆடவனோடு தொடர்புள்ளவள், எத்தனை ஆடவனோடு தொடர்புள்ளவள், இப்ப இவர் அங்க போயிட்டு வந்துட்டார், இவரை நான் தீண்டினா அத்தனை ஆடவர்களையும் நான் தீண்டின குற்றம் பெறுமே என்றுதான் என்னை தீண்டாதே என்று சொன்னார் என்று சொன்னார். நான் தேய்ச்சு போனேன். உண்மையிலதானே, அதாவது ஒரு ஒரு பலகீனமான பெண்ணிட்ட ஒருத்தன் நீ போயிட்டு வந்து உன் மனைவிட்ட போனா அவள்கிட்ட போனவன் எல்லாம் இவளை தொட்டதுக்கு சரியில்லையா, அப்படி நினைச்சுட்டா நீ போவியா, நினைச்சுட்டா போவியா? ஒழுக்க விஷயத்துல எவ்வளவு நுட்பம் பண்ணி இருக்கிறார்கள் நம் பெரியவர்கள். ஆகவே பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறேன். கற்பு என்கின்ற அதை பற்றி அடுத்த குரலையும் சொல்ல போறாரு, அதுல சொல்றேன். கற்பு என்கின்ற திண்மை வந்துவிட்டால் பெண்ணுக்கு நிகரான பெரிய விஷயம் உலகத்திலே ஒன்றும் இல்லை.